إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار غنيتك يا الله من ريالك அல்லாஹுவின் பயத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரைக்குரியவனாக அல்லாஹுவின் பயத்தை முன்வைத்து தனி வாழ்க்கையையும் சமுதாய குடும்ப வாழ்க்கையையும் பேணும்படி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சத்தை நினைவூட்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தயாரா இந்த நிகழ்ச்சியிலே அனுப்புமானாக காலையிலிருந்து இப்போது வரை உரையாற்றிய கண்ணியத்துக்குரிய சிறப்புக்குரிய மார்க்க அறிஞர்களின் உரையிலே எனக்கும் உங்களுக்கும் நற்பலனை அல்லாஹ் அருள்வானாக. கேட்ட விஷயங்களின்படி செயல்பட அல்லாஹ் தாலா உதவி செய்வானாக. நமது இறையச்சத்தையும் ஈமானையும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவானாக. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுக்கு உடனாலும் பொருளாலும் உழைப்பாலும் ஒத்துழைப்பு செய்த எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த பகரத்தை இம்மையிலும் வலுவையும் தருவானாக. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை இந்த தொடக்கத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணியின் இரண்டாவது கட்டமாகிய மதீனா வாழ்க்கையிலே மக்காவில் அனுபவிக்காத ஒரு வித்தியாசமான துன்பங்களை துயரங்களை சோதனைகளை அனுபவித்தார்கள். மக்காவிலே அவர்கள் எதிரிகளிடமிருந்து சோதனைகளை அனுபவித்தார்கள். முஷ்ரிக்குகளிடமிருந்து சோதனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அல்லாஹ்வை மறுத்த மறுமையை மறுத்த தூதரை மறுத்த காஃபிர்கள் நபிக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மதீனாவிலோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கும் தொந்தரவுகளை சந்தித்தார்கள், பிரச்சனைகளை சந்தித்தார்கள். யார் மூலமாக தெரியுமா? யார் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு பின்னால் சொல்கிறார்களோ அந்த ஒரு கூட்டத்தாரிடமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் சோதனைகளை சந்தித்தார்கள். சகோதரர்கள், அவர்களைதான் இஸ்லாமிய வரலாறு அல் குர்ஆனின் வாசகர்கள் அல் ஹதீஸுடைய வாசகர்கள் முனாஃபிக்குகள் என்று அடையாளம் காட்டுகின்றனர். சூரத்து தௌபாவுடைய 101வது வசனத்தை படித்து பாருங்கள். وممن حولكم من الاعراب منافقون ومن اهل المدينه مرضوا على النفاق لا تعلمهم نحن نعلمهم سنعذبهم مرتين ثم يردون الى عذاب عظيم. நபியே, உங்களை சுற்றி வாழக்கூடிய கிராம மக்களிலும் மதீனாவிலும் சில முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் நயவஞ்சகத்தின் மீதே திமிர்கொண்டவர்கள். அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நபியே, நாம் அவர்களை அறிவோம். இந்த உலகத்தில் அவர்கள் உங்களை ஏமாற்றலாம்,
முஸ்லிம்கள் இந்த போர்வைக்குள்ளவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய சதி திட்டங்களின் காரணமாக, உங்களுக்கு தரக்கூடிய தொந்தரவின் காரணமாக கடுமையான ஒரு வேதனைக்கு மறுமையில் அவர்கள் திருப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார் சகோதரர்களே. இன்று இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய தூய ஒரு பிரச்சாரத்திற்கு மாற்றார்களும் மற்ற மக்களும் ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மிலிருந்து ஒரு கூட்டம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டும் இங்கு வரக்கூடிய அறிஞர்களுக்கு தொந்தரவு தந்து கொண்டும் அவர்களை பேசவிடாமல் தடுத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எதை தங்கள் உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு நேர்மறையை தருவானாக, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஓங்க செய்வானாக, சத்தியத்தை ஓங்க செய்வானாக. அதற்கு நம்முடைய ஷேக் அவர்கள் காலையிலே கூறியது போன்று நமக்கு மத்தியிலே ஒற்றுமை வேண்டும், நமக்கு மத்தியிலே அன்பு பண்பு பாசம் ஈமானிய உறவுகள் மேம்பட வேண்டும். இது போன்ற தாவாவுடைய பணிகளுக்காக எல்லோரும் ஒரே அணியில இருந்து ஒற்றுமையாக இருந்து உடலாலும் உயிராலும் பொருளாலும் உழைப்பும் ஒத்துழைப்பும் செய்ய வேண்டும், அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வதா அன்பிற்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய இந்த தீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த மார்க்கம், இதை நாம் கிடைக்கப்பட்டிருக்கிறோமே, இதற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? இன்று உங்களுக்கு ஒருவர் உங்களுடைய கதவை தட்டி ஒரு பண மூட்டையை கொடுத்தார் என்றால், தங்கத்தில் சில துண்டுகளை கொடுத்தார் என்றால், நீங்கள் விரும்பக்கூடிய செல்வத்தை உங்களுக்கு கொடுத்தார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீர்கள் சகோதரர்களை? யோசித்து பாருங்கள், மகிழ்ச்சி அடைவோமா இல்லையா? மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவுடைய செல்வம், நம்மை விட்டு செல்லக்கூடிய இந்த துன்யாவுடைய செல்வம், இந்த செல்வமும் யாருக்கும் நிரந்தரமானது என்ன? இந்த செல்வமும் யாருக்கும் நிரந்தரமானது என்ன? யாரும் இந்த செல்வத்திற்கும் நிரந்தரமானவர்கள் அல்ல. இந்த செல்வமும் யாருக்கும் நிரந்தரமானது அல்ல, யாரும் இந்த செல்வத்திற்கும் நிரந்தரமானவர்கள் அல்ல. கை மாறக்கூடியது, உறவுகள் மாறக்கூடியது, இடம் விட்டு இடம் மாறக்கூடியது. ஒரு குறைந்த கால இந்த அற்ப வாழ்க்கையில் ஏமாற்றக்கூடிய மயக்கக்கூடிய செல்வம் சகோதரர்களே, இந்த அற்பமான செல்வத்தை கொண்டு பெருமைப்படக்கூடியவர்கள், இதை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த மார்க்கத்தின் மதிப்பை அறியாதவர்களாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தில் எதற்கு வேண்டுமானாலும் மதிப்பு கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிரம்பத்தாகவே இந்த தீனுல் இஸ்லாம், இந்த ஈமானுக்கு நாம் மதிப்பை போட முடியாது சகோதரர்களே. இதற்குரிய உண்மையான மதிப்பை ஒரு மனிதன் எப்போது சொர்க்கம் செல்வான், ஆகரத்திலே அவருடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் வரக்கரத்திலே கொடுக்கப்படுமோ, சிராத் என்ற அந்த பாடத்தை அவன் கடந்து சொர்க்கத்திற்குரிய அந்த நெருக்கத்தை எப்போது பார்ப்பானோ, அப்போதுதான் இந்த இஸ்லாமுடைய ஈமானுடைய மதிப்பை உணர்வோம். அல்லாஹ்வின் மீது அவர் நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையில் அந்த ஈமானுடைய வேர்வையை, ஈமானுடைய அந்த உயர்வை அவன் உணர்வான் சகோதரர்கள், புரிந்து கொள்வான் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்பது, அல்லாஹ்வுடைய இந்த தீன் என்பது, இதனுடைய இது ஒரு சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இந்த தீனை உருவாக்குவதற்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வாலிபர்கள் வயோதிகர்கள் என்று எல்லா விதமான ஒரு எல்லா வயதுகளையும் கொண்ட பலதரப்பட்ட மக்களை, அவர்களுடைய தொழிலே பலதரப்பட்டவர்கள், அவர்களுடைய குணங்களிலே பலதரப்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பத்திலே பலதரப்பட்டவர்கள், கோத்திரத்திலே பலதரப்பட்டவர்கள், அவர்களுடைய நிறத்திலே, அவர்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே, அவர்கள் பிறந்து வளர்ந்த நாட்டின் அடிப்படையிலே, இப்படி பலதரப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சமுதாயமாக உருவாக்கி அவர்களது கரத்திலே அவர்களது பொறுப்பிலே இஸ்லாமை கொடுத்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ்வுடைய இந்த தீன் முழுமையாக்கப்பட்டது சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய இந்த திருவாசகத்தை வசனத்தை ஓதி பாருங்கள் என்று கூறியவர்கள், அவர்களின் அமைப்பை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். உங்களது நீனை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்துகிறேன். அல்லாஹ் இப்படி சொல்கிறார், நீ அல்லாஹ்வுடைய நீனாயிற்று, அல்லாஹ்வுக்கு சொந்தமான நீனாயிற்று. அல்லாஹ் சொல்கிறார் உங்களது நீனை என்று. ஏன் என்று கூறியவர்களே, இந்த நீனை போதிப்பதற்காக அனுப்பப்பட்ட இறைத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணி நிறைவடைந்து 23 ஆண்டுகால தொடர்ந்து உழைப்புக்கு பிறகு தாயிமுல் ஃபிக்ரா தொடர் கவலை முதவாசில் தாயிமுல் ஃபிக்ரா தொடர் சிந்தனை முதவாசில் அஹ்சான் தொடர் கவலை லா துஃரஃபு லஹு ராஹா. ஓய்வு என்பதே வாழ்க்கையில் இல்லாத ஒரு மனிதர். 23 ஆண்டுகால உழைப்பிற்கு பிறகு இந்த மார்க்கத்தை நமது பொறுப்பிலே அரபா திருவதியிலே விடுகிறார்கள். நான் எடுத்து சொல்லிவிட்டேனா, மார்க்கத்தை உங்களிடத்தில் பொறுப்பாக ஒப்படைத்து விட்டேனா? அல்லாஹு அஷ்ஹத் அல்லாஹு அஷ்ஹத் அல்லாஹு அஷ்ஹத் அல்லாஹ் நீ சாட்சியாக இரு, நீ சாட்சியாக இரு, நீ சாட்சியாக இரு. அல்லாஹை சாட்சி வைக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கம் அல்லாஹுடைய தீன். இது நமது பொறுப்பாக ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அளித்தான் என்று நினைவு கூறுகிறார். அது எவ்வளவு இந்த மார்க்கம் இனி உங்களிடத்தில் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தினேன். அதுதான் என்னுடைய அருள், அதை நான் உங்களுக்கு நிறைவாக கொடுத்து விட்டேன். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் பணம் இல்லாமல், பதவி இல்லாமல், ஆட்சி இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், எந்த விதமான வசதியும் இல்லாமல் வாழ முடியும் சகோதரர்களே? வாழலாம். வாழ்வதற்குண்டான அத்தனை, அவர்கள் வாழ்வதற்குண்டான எல்லா விதமான அந்த சந்தர்ப்பமும் அவனுக்கு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, துணிவு இருக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லீம் ஈமான் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு முஸ்லீம் இஸ்லாம் இல்லாமல் வாழ முடியாது. இஸ்லாமிலிருந்து ஒரு முஸ்லீமை பிரிக்க முடியாது. இஸ்லாமிலிருந்து ஒரு முஸ்லீமை அப்புறப்படுத்த முடியாது. அவனுடைய உயிர் பிரிந்தாலே இஸ்லாம் நமது உரிமை, நமது நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர், நமக்கு வைக்கப்பட்ட பெயர் நமக்கு உரிமையாக இருப்பதை விட அல்லாஹுடைய இந்த மார்க்கம் நமக்கு உயிர் சகோதரர்களே. அல்லாஹுடைய இந்த மார்க்கம் நமக்கு உரிமையானது. இந்த மார்க்கத்தில் இருந்து எந்த விதமான ஒரு கொள்கையையோ, ஒரு கோட்பாட்டையோ, ஒரு ஒழுக்கத்தையோ, ஒரு வழிபாட்டையோ சமரசம் செய்து கொள்வதற்கு நாம் தயாராக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீனி நமக்கு கொடுத்திருக்கின்றானே. நாம் சிந்தித்து பார்க்கலாம், நமது சமுதாயத்திலே எல்லா மக்களுக்கும் இந்த தீன் சென்று சேர்ந்திருக்கிறதா என்று. நமது சமுதாயத்தின் ஒரு சம பாதியாக அல்லது அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய நமது பெண்கள் சமுதாயத்தை கொண்டு நடந்து பார்க்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், பெண்களுக்கு பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு அக்கறை காட்டினார்கள், அவர்களுடைய கல்வியில் எவ்வளவு அக்கறை காட்டினார்கள், அவர்களுடைய வணக்க வழிபாட்டில் எவ்வளவு அக்கறை காட்டினார்கள், அவர்களுடைய இறை நம்பிக்கையை மேம்படுத்துவதில் எவ்வளவு அக்கறை காட்டினார்கள், சம உரிமைகள் அவர்களுக்கு சென்று சேருவதிலே எவ்வளவு அக்கறை காட்டினார்கள் என் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அக்கறையிலே நமக்கு பங்களிப்பில்லையா? நம்முடைய பெண்கள் என்பவர்கள் திருமணம் முடிந்து குழந்தை பெறுவதற்கு மட்டுமா சொர்க்கம் அவர்களுக்காக காத்திருக்கவில்லையா? சொர்க்கத்துடைய நிலவரங்கள் அவர்களுக்கு இல்லையா? இந்த துன்யாவுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டும்தான் பெண்களை அமானிதமாக அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறாரா? பெண்கள் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். பெண்களாகிய நம்மை அல்லாஹ் விட்டு விடுகின்றானோ என்ற சந்தேகத்தில் அல்லது அதற்கு விளக்கம் தருவதற்காக முஸ்லிமாவிடத்தில் வருகிறார்கள். நபியுடைய மனைவி அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுங்கள். சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு என்றும், அல்லது பெண் சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது மனமான ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு நீங்கள் இந்த துஆவை செய்தால் ஒரு மலக்கு உங்களுக்காக துஆ செய்கிறார், அல்லாஹ்வே இவரையும் பொறுத்துக் கொள்வாயாக. உம்மு ஸலமாவிடத்தில் வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, மூமினான பெண்கள் இடத்தில் இப்படி கேட்டு வருகிறார்கள், அல்லாஹ் எங்களை இந்த குர்ஆனில் கூறுவதில்லையே, எப்பாதனா நாகும் கருப்பில் குர்ஆன், எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன குறை செய்து விட்டோம், எப்படிப்பட்ட தேடல் காரணங்கள். அல்லாஹின் அன்பை பெறுவதற்காக அல் குர்ஆனிலே நாங்களும் கூறப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிமான பெண்களும் அந்த சஹாபிய பெண்மணிகளுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்களே, அந்த பெண்மணிகளின் ஏக்கம், அவர்களுடைய தேடல், எப்படி அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை போற்றி புகழ்ந்து கூறும்படி நேர்ந்திருக்கிறது பாருங்கள். அவர்கள் எப்போதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதிலை எதிர்பார்த்திருப்பார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை வகையை எதிர்பார்த்திருப்பார்கள், அமைதி காக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முழு உதாரணம்
மானித்தார். அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு உதாரணம் என்று சொல்லும் பொழுது
யாரை சொல்கிறார்?
மூமின்களுக்கு உதாரணம் என்று சொல்லும் பொழுது இம்ரானுடைய மகள் அவர்களுக்கும் ஒரு சூழ்நிலை யாருடைய அந்த உணர்வுகளோடு ஒன்றுவிடுமோ கண்டிப்பாக புரட்சியை செய்யும். இப்படிப்பட்ட ஒன்றுதான் அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நம்பிக்கை ஈமான் என்பது. சாதாரணமான ஒரு அல்ல சகோதரர்கள், ஒரு புரட்சியை ஒரு தியாகத்தை ஒரு மீத உணர்வை கொடுக்கவில்லை என்றால் அது ஈமானே அல்ல சகோதரர்கள். ஈமானை அடைவதற்கு ஈமானை பெறுவதற்கு சில நினைப்பார்கள், எத்தனையோ காலங்களாக முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் ஈமான் கிடைக்கும் என்பதாக இல்லை சகோதரர்கள். ஈமான் என்பது ஒரு மாற்றம், ஈமான் என்பது ஒரு மாற்றம், ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு உறுதியான நிலைப்பாடு, நிலைப்பாடு தான் ஈமான் சகோதரர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஃபிரௌன் அழைத்தான், சூரியக்காரர்கள் அழைத்தான், எல்லா சூரியக்காரர்களையும் அழைத்தான். அழைத்து அவர்களுக்கு என்ன சொன்னார், உங்களுக்கு நான் நல்ல சம்பளம் கொடுப்பேன், உங்களுக்கு வசதிகளை எல்லாம் நான் செய்து தருவேன், நீங்கள் எனது சபையிலே நெருக்கமானவர்களாக எல்லா இன்பங்களையும் சுகபோகங்களையும் நீங்கள் அனுபவித்தவர்களாக வாழலாம். இந்த மூசாவை நீங்கள் ஜெயித்து விட்டார், மூசாவை ஜெயித்து இந்த தீயை கேவலப்படுத்துவதற்காக பலவீகப்படுத்துவதற்காக பொய் என்று நிரூபிப்பதற்காக வந்த அந்த சூரியக்காரர்கள் எப்போது மூசா அழகி சொல்லா தனது கைத்தடியை வீசி அவர்கள் செய்த அத்தனை சூரியங்களை அந்த சூரியத்தால் பாம்பாக தோன்றிய அந்த கயிறுகளையும் கம்புகளையும் விழுங்கக்கூடியதாக தன்னுடைய கைத்தறி மாறி அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு அந்த ஹக்கை நிரூபித்தார்களோ அந்த சூரியத்தால் என்ன செய்தார்கள்,
எப்படிப்பட்ட வாழ்நகத்தை அல்லாஹ் சொல்கிறான், முந்தியவர்கள் முதலாமவர்கள் முஹாஜிர்கள் அன்சார்
பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த பிரபுடைய சூரியக்காரர்கள் மூசாவிடத்தில் ஒரே ஒரு அற்புதத்தை பார்த்தார்கள். உண்மை என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தி போதுமானது சகோதரர்களே, உண்மையாக என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தி போதுமானது. அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். நாங்கள் கொண்ட ஈமானில் இருந்து நாங்கள் மாற முடியாது. நீ என்ன செய்தாலும் சரியே, இன்னமா தப்தி ஹாதிஹி அல்ஹயாத் அத்துன்யா, நீ இந்த உலகத்தை தான் முடிக்க முடியும். லன் நுஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினா, எங்களுக்கு இவ்வளவு பெரிய அத்தாட்சி வந்ததற்கு பிறகு அதை விட்டுவிட்டு நாங்கள் உன்னை தேர்ந்தெடுக்க முடியாது என்று சொன்னார்கள். பிறகு என்ன செய்தால் பிறகு அத்தனை பேரையும் உயிரோடு மாறுகிறி மாறுகால் வெட்டி உயிரோடு இந்தியிலே குத்தி அவர்களை கருவரத்திலே ஏற்றி அவர்கள் சாவு வரை அதே நிலையிலே விட்டு வைத்திருந்தால் அவர்களில் இருந்து ஒருவர் அவர்களில் இருந்து ஒருவர் கூட கடன் பொருளவில்லை சகோதரர்களே, ஈமான இடவில்லை சகோதரர்களே. அவர்களுடைய ஈமானுக்கு எவ்வளவு நேரமானது, ஈமானை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்தார்கள். இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிறந்து முஸ்லிம்களுடைய சூழ்நிலையிலே வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேர் அற்ப காசுகளுக்காக ஈமானை விலை பேசுகிறார்கள். தங்களுடைய பெண் பிள்ளைகளை அற்ப துன்யாவின் படிப்புகளுக்காக குப்பிலே தள்ளுகிறார்கள். எடுத்து பாருங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த உலக படிப்பை, இந்த பொருளாதார கல்வியை கற்க வேண்டும் என்றால் பெண்களை அரை பாவாடியில் இருந்தால் கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும் என்றாலும் பள்ளிக்கூடங்களுக்கு அரை பாவாடி அணிந்து குர்கா இல்லாமல் ஹிஜாப் இல்லாமல் அனுப்ப வேண்டும் என்றாலும் நமது சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா? கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே சிறுவைகளுக்கு முன்னால் பாடத்தில் நாம் அதற்கும் தயார். முஸ்லிம்களின் பள்ளிக்கூடங்களிலே சிறைகளுக்கு முன்னால் பாடம் பெற்றோர்கள் ஆண்கள் தங்களின் பெண்களின் விஷயத்திலே பிள்ளைகளின் விஷயத்திலே அல்லாஹ்வின் சட்ட வரம்பை எவ்வளவு மீறுகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு ஈமானிய விஷயங்கள் ஏதாவது தெரியுமா? இது சிறுமி, இது கும்பு என்று தெரியுமா? பெற்றோர்களாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் சகோதரர்கள். உங்களை அல்லாஹ் குருவை பிடிப்பார், சும்மா விட்டுவிட மாட்டார். ஈமானை தேர்ந்தெடுத்தீர்களா, சிறுமை தேர்ந்தெடுத்தீர்களா? ஈமானை தேர்ந்தெடுத்தீர்களா, குப்பரை தேர்ந்தெடுத்தீர்களா? உங்களது பிள்ளைகளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை தள்ளினீர்கள் என்பதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். குல்லுக்கும் ராணி வகுல்லுக்கும் மன்பூரு நன்றி. உங்களை ஒவ்வொரு பொறுப்பாளர் உங்களுடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ஆண் தனது குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி விசாரிக்கப்படுவார், அவருடைய மனைவியை பற்றி விசாரிக்கப்படுவார், அவருடைய பிள்ளைகளை பற்றி விசாரிக்கப்படுவார். மிக தெளிவாக அழுத்தமாக முஸ்லிம் பெண்கள் மத்திலிருந்து வருவதற்கு மட்டும் அனுமதி இல்லை. இந்த சமுதாயம் மாற வேண்டும் சகோதரர்கள். மத்திலே அவர்களுக்கு இடம், அங்கேதான் ஈமான் போதிக்கப்படுகிறது, அங்கேதான் தக்வா போதிக்கப்படுகிறது. அன்னை உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் சூரா காஃபை, நான் சூரா காஃபை ரசூலுல்லாஹின் வாயிலிருந்து நேரடியாக கற்றேன். எப்போது தெரியுமா? ஜும்ஆ பிரசங்கத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூராவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தார்கள். நபியின் திருவாயிலிருந்து, நபியின் மிம்பரிலிருந்து இந்த சூராவை நான் மனப்பாடம் செய்தேன் என்று சொல்கிறார்களே. அப்படி ஒரு சூழ்நிலையை மத்தியிலே இன்று பொதுவாக முஸ்லிம் பெண்களுக்கு, நமது சமுதாய பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, சஹாபிய பெண்மணிகள் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே உங்களிடத்தில் நெருக்கமாக இருந்து கல்வி படிக்க முடியாத அளவிற்கு, எங்கள் சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற முடியாத அளவிற்கு ஆண்கள் உங்களுக்கு அருகிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் எங்களை நினைத்து உங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். நாங்கள் உங்களிடத்தில் உங்களுக்கு அருகிலே வர முடியவில்லை. அதான் எங்களுக்கு இன்று ஒரு நாளை ஏற்படுத்தி அந்த நாளிலே எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் சகோதரர்களே. அந்த சஹாபிய பெண்மணிகள் நபியின் திருவாயிலிருந்து மார்க்கத்தை கற்க வேண்டும் என்ற அந்த ஆசையை பாருங்கள் சஹாபியை பெண்மணிகளுக்கு. நமது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை ஆதாரமாகிய ஹதீஸ்கள் அவற்றை அறிவிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் ஆண்கள் இருக்கிறார்களோ அதற்கும் சற்றே குறையாமல் நமது சஹாபிய பெண்மணிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், நம்முடைய அன்பிற்குரிய பாதத்திற்குரிய தாய்மார்கள் அந்த சஹாபிய பெண்மணிகள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, நபியோடு நெருக்கமாக வாழ்ந்த எத்தனையோ அன்சாரி பெண்கள் நமக்கு ரசூலுல்லாஹி நடந்து ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள், எத்தனை சட்டங்களை அறிவிக்கிறார்கள் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து பெண்கள் ஈமானிலே உறுதியுள்ளவர்களாக இருந்ததை போன்று, தக்வாவிலே உறுதியுள்ளவர்களாக இருந்ததை போன்று, இபாதத்திலே முன்னோடிகளாக இருந்ததை போன்று, ஈமை கற்றுக்கொள்வதிலே அவர்கள் முன்னோடிகளாக இருந்தார்கள். இந்த சமுதாயத்திலே நமது பெண்களுக்கு மத்தியிலே நமது சகோதரிகளுக்கு மத்தியிலே ஏற்பட்ட சீரழிவு, நமது சமுதாய பெண்களுக்கு மத்தியில் மார்க்கத்தில் ஏற்பட்ட பின்னடைவு, மார்க்கத்திலே ஏற்பட்ட இந்த சோபலம், இந்த அலட்சியத்துக்கு அடிப்படை காரணம் என்ன என்று சொல்ல முடியுமா? அவர்களுடைய ஈமானிய பலவீனமானது, அவர்களுடைய தக்குவாதிய பலவீனமானது, அவர்களுடைய தொழுகையின் பலவீனமானது, ஏன் அவர்களிடத்தில் சதக்கா கொடுக்கக்கூடிய ஆர்வம் இல்லாமல் போனது, மார்க்கத்திற்காக அனுமதிக்கக்கூடிய ஆர்வம் ஏன் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படும் என்று சொல்ல முடியுமா? சகோதரர்கள் யோசிச்சுட்டீங்களா? பள்ளியினுடைய தொடர்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்க அறிவு கம்மி, மாஷா அல்லாஹ். இன்னொருத்தர் சொல்லுங்க என்னமா மார்க்க விஷயத்துக்கு நாம் அவர்களை பயன்படுத்தவில்லை, மாஷா அல்லாஹ். வேற வீட்டில் முடிச்சா சொல்லுங்க, சொல்றது முடிச்சா சொல்லுங்க. ஆண்கள் பெண்களை தூண்டுவது இல்லை, மாஷா அல்லாஹ். நீங்க என்னமோ சொன்னீங்களே, ஆண்கள் வெளியிலே கேட்கக்கூடிய மார்க்க விஷயங்களை வீட்டிலே சென்று சொல்வதில்லை, மாஷா அல்லாஹ். சொல்லிக்கொண்டே வாங்க. வேற யாருக்கு ஏதாச்சும் இருக்குதுங்களா? இரையற்ற ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம பேச்சு இரையத்து ஏன் குறைவா இருக்குன்னு சொல்லு. ஈமான் ஏன் குறைவா இருக்கு, இறைச்சம் ஏன் குறைவா இருக்கு, மார்க்கத்தில் ஏன் அவர்கள் பின்தங்கினார்கள், அதுக்குண்டான காரணத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம். மாஷாலா, இங்க ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க, மார்க் சொல்லுங்க. மாஷாலா, அதை இப்படி சொல்லலாம், உலக கல்வியில் அவர்களை ஈடுபடுத்தி மார்க்க கல்வியிலிருந்து அவர்களை தூரப்படுத்தியதா? உலக கல்வியில் அவர்களை அதிகம் ஈடுபடுத்தி மார்க்க கல்வியிலிருந்து அவர்களை தூரப்படுத்தியதா? அப்ப நம்ம சகோதரர் சொன்னார்கள், அன்பிற்குரியவர்களே, பிரச்சனை இதுதான், இன்னும் அவர்களுக்குண்டான இன்னும் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் யார் என்று நமது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? ரப்புடைய சிம்மத்தை அவர்களுக்கு பயன் செய்யப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு அல்ஹம்துலில்லா, இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நமது பெண்கள் அல்ஹம்துலில்லா கலந்து கொண்டு இந்த ஈமானிய பேச்சுகளை கேட்பதற்குண்டான வாய்ப்பை பெறுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், பரக்கத்து செய்ய வேண்டும். இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள், கோடிக்கணக்கான பெண்கள் இந்த வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்து ஆஹா பெரிய அளவுக்கு பெண்கள் வந்துவிட்டார்கள் என்று நமது சகோதரர்களும் ஏமாந்து விட வேண்டாம், நமது சகோதரிகளும் ஏமாந்து விட வேண்டாம். இதைவிட வெளியில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்படித்தானே, இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா அல்லது வராத மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா? ஏன் இதே ஊரிலே எத்தனை மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லாதீர்கள் என்று தங்களது பெண்களை தடை செய்திருக்கலாம். தக்குவாவை தெரிந்து கொண்டால், உண்மையான ஈமானை தெரிந்து கொண்டால், உண்மையான சுண்ணாவை தெரிந்து கொண்டால் அனாச்சாரங்களை விட்டு விடுவார்கள், விஜாட்சிகளை விட்டு விடுவார்கள், சடங்குகளை விட்டு விடுவார்கள் என்பதற்காக எத்தனை பெண்கள் இது போன்ற நல்ல நிகழ்ச்சியிலிருந்து தடுக்கப்பட்டிருப்பார்களோ? உண்மையான காரணம் என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த புரட்சியிலே நமது சமுதாய சஹாபிய பெண்மணிகளுக்கு சம பங்கு இருந்ததற்கு காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு ஈமானை போதித்தது போன்று, ஆண்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொன்னது போன்று, ஆண்களுக்கு மறுமையை பற்றி சொன்னது போன்று, ஆண்களுக்கு
போன்று, ஆண்களுக்கு ஹலால் ஹராமுடைய சட்டத்தை விளக்கி சொன்னது போன்று, சஹாபிய பெண்மணிகளுக்கு, தங்களது மனைவிமார்களுக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய சஹாபிய பெண்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மோதி காண்பித்தார்கள், ஹதீஸை மோதித்தார்கள். எத்தனை வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். யா அய்யுஹன் நபியு குல் லிஅஸ்வாஜிக வமாலிக வநிஸாஇல் முஃமினீன், நபியே நீங்கள் உங்களது மனைவிகளுக்கு சொல்லுங்கள், உங்களது பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மூமின்களுடைய பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று கட்டளை இருக்கிறதா இல்லையா? சூரத்து நூரை எடுத்து படியுங்கள், சூரத்து அஹ்காமை படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக விசேஷமாக நபியை அழைத்து, நபியே பெண்களுக்கு இந்த உபதேசத்தை செய்யுங்கள், வகுல்லில் முஃமினாதியுன் மின் அப்ஸாரிஹின் வயஹ்ஃபுதுன ஃபுரூஜஹுன். நபியே மூமினான பெண்களை அழைத்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், தக்வாவின் பாடத்தை புகட்டுங்கள். என்ன பாடம்? பெண்களே, மூமினான பெண்களே, உங்களது பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களது கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட இல்மை போதிக்கும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். இந்த சமுதாயத்திலே ஒரு தகப்பனாவது இந்த அறிவுரையை தனது பெண் பிள்ளைக்கு சொல்லுகிறானா? மஸ்ஜிது ஒரு பக்கம் விடுங்கள், மஸ்ஜிதுகள் முஸ்லிம் பெண்மணிகளை புறக்கணித்தார்கள், மதரசாக்கள் முஸ்லிம் பெண்மணிகளை புறக்கணித்தார்கள். அங்கேயோ எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல பெண்களுக்கு ஒரு கோர்ஸ் வச்சிருப்பாங்க, 6 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு, அதுவும் அரைகுறை கோர்ஸ் தான். ஆண்களுக்கு இருப்பதை போன்று பெண்கள் கல்வி கற்றுக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறதா முழுமையாக? பெண்கள் நம்ம முஸ்லீம் பெண்கள் டாக்டர் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? எல்லா டாக்டரும் இருக்காங்களா இல்லையா? பல்லு டாக்டர், கண்ணு டாக்டர், மூக்கு டாக்டர், தொண்டை டாக்டர், வயிறு டாக்டர், இப்படி எடுத்துக்கிட்டே போலாம். சயின்ஸ்ல இருக்கிறார்கள், கணக்கிலே இருக்கிறார்கள். எங்கேயாவது நமது தமிழ்நாட்டிலே மொத்தமாக குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிஸ்கள் எத்தனை என்றால், ரொம்ப தேடி தேடி எடுத்தா ஒருத்தர் எடுத்தான் போல. யோசித்து பாருங்க, உலக கல்வியிலே PhD டாக்டரே இங்கிருந்து லண்டன் போய் சென்று அமெரிக்கா போய் சென்று படிக்கின்றார்கள் முஸ்லிம் பெண்கள். ஆனால் இஸ்லாமிய கல்வி என்று எடுத்துக்கொண்டால் இன்றும் குர்ஆனை தமிழில் தான் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க, இல்லையே நாங்க அரபில ஓதுறோம் சொல்லிட்டு. நீங்கள் ஓதுவது அரபி அல்ல, நீங்கள் ஓதுவது அரபி அல்ல, அதன் உச்சரிப்பு அல்ல. குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்கு நமது பெண்கள் தயாராக இருக்கிறார்களா? குர்ஆனின் மீது நாட்டம் கொண்டிருக்கிறார்களா? இடையிலேயே சம்பவங்களை சொல்லிக்கொண்டே செல்வோம். எல்லாத்தையும் ஒரே கோர்மையா சொல்லணும்னா நான் மறந்து மறந்து போயிடுறேன். தன்னுடைய தேவைக்காக வேண்டி இரவு நேரத்திலே ரசூலுல்லாஹ்வை வீட்டிலே விட்டுவிட்டு சுய தேவைக்காக வெளியிலே சென்று வருகிறார்கள். மஸ்ஜிதின் வழியாக சென்று விட்டு மஸ்ஜிதின் வழியாக திரும்ப வரும் பொழுது அங்கே ஒரு தோழர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த குர்ஆன் ஓதுகின்ற ராகத்திலே தன்னை மறந்து போனாரே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா திடீரென்று உஷாராகி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஆயிஷா வழக்கமான நேரத்தை விட நேரம் அதிகமாகி விட்டது, என்ன காரணம்? மனைவிக்கு கணவன் மீது இருக்கக்கூடிய அன்பை பாருங்க. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அம்மா போனா சரிப்பா, எப்பானா இவ அம்மா வீட்டுக்கு போவா? அல்லாஹ் நிம்மதியா இருக்கா? ஏன் என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டா? அல்லாஹ் நிம்மதியாயி. இந்து பல கணவன்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்கிறார்களா இல்லையா? வீட்டுக்கு ஏங்க லேட்டா போறீங்க? எங்க நீங்க அதெல்லாம் கேட்கறீங்க? ஏதாவது பிரச்சனை வருங்க, எல்லாம் தூங்கணும், நைச்சா கல்குள்ளார போயிட்டு ஏதாவது இருக்கிறத சாப்பிட்டு அல்லாஹ்னு படுத்தமா? யார் அப்பலான குடும்பமாயிரு, கணவனுக்கு மனைவியின் மீதும், மனைவிக்கு கணவனின் மீதும், பெற்றோருக்கு பிள்ளைகளின் மீதும், பிள்ளைகளுக்கு பெற்றோரின் மீதும் அன்பும் பாசமும் ஈடுபாடும் அக்கறையும் இல்லாத குடும்பம் குடும்பமாயிரு, அது ஒரு முஸ்லிமுடைய குடும்பமாக இருக்க முடியுமா? அது ஆயிஷாவும் அப்படித்தான். நபியை காணவில்லை என்றால் அவர்களால் சகித்துக் கொள்ளவே முடியாது, தாங்கவே முடியாது, உயிரே பிரிந்துவிடு வளர்ந்து இருக்கும். ஒரு சொல் இடையில இன்னொரு சம்பவத்தை சொல்லிக்கிறோம், அந்த சம்பவம் கொஞ்சம் பாக்கி இருக்கு, மறந்துடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டே இருந்தார், திடீர்னு எழுந்திரிச்சு போறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு விட்டு கொடுக்க முடியல, பின்னாடியே ஓடுறாங்க. யார் சூழல்லா? அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட பாசம் பாருங்கள். பின்னாடியே ஓடுறாங்க. ரசூலுல்லாஹி போயிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, மறைஞ்சி மறைஞ்சி போறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு பக்கீயை நோக்கி அங்கே நின்று அந்த பக்கீய வாசிகளுக்காக சலாம் சொல்லிவிட்டு அவர்களுக்காக துவா செய்து விட்டு திரும்புகிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் திரும்புவதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு முன்னால் ஓடோடி விரைந்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் நுழைவதற்குள் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டிற்குள் நுழைந்து படுத்துக் கொள்கிறார்கள் தூங்குவதை போன்று. ஆனால் நிலைமை சும்மா விடுமா? ஒருத்தர் ஓடிவிட்டு வந்து படுத்துக் கொண்டார் என்றால் வித்தியாசம் தெரியுமா தெரியாத? மூச்சு இறைத்துக் கொண்டிருக்கிறது. என்னமோ வித்தியாசமாக ஒன்று தெரிகிறது, என்ன ஒரு நடக்கம், இது ஒரு என்ன ஒரு மூச்சு இழைப்பு என்று அல்லாஹ்வின் தூதரே என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை சந்தேகப்பட்டேன். என்னுடைய இறைவனே வேறு எங்கும் நீங்கள் சென்று விடுவீர்களோ, என்னை பிரிந்து விட்டு நீங்கள் சென்று விடுவீர்களோ என்ற அச்சம் உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்ற ஏக்கத்தால் நான் உங்களை பின்தொடர்ந்து பிறகு நான் வந்துவிட்டேன். அல்லாஹ்வின் தூதரே எப்படிப்பட்ட பாசம் பாருங்கள், எப்படிப்பட்ட ஈடுபாடு பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு மாதம் எந்த மனைவியோடும் பேச மாட்டேன் என்று சென்று விட்டார்கள். சென்று அன்னையிலிருந்து ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள், நான்கு நாள், ஐந்து நாள் என்று ஒவ்வொரு நாளையும் அதனுடைய ஒவ்வொரு மணித்துறிகளையும் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அந்த பாசமான மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29 நாட்கள் முழுமையடைந்ததற்கு பிறகு வந்த போது அல்லாஹ்வின் தூதரே ஒரு மாதம் வரமாட்டேன் என்று சத்தியம் செய்தீர்களே, மாதம் 30 நாள் 29 தானே ஆயிருக்கிறது என்று கேட்கிறார்கள். பொதுவாக மாதத்தை 30 நாட்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே இப்போது இப்படி சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் எனக்கு வந்தார், மாதம் 29 முடிந்து விட்டது என்று அறிவிப்பு செய்தார். எந்த மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் நான் மனைவிகளோடு சேரமாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தாரோ அந்த மாதம் 29 முடிந்திருந்தது. அந்த மாதம் 29 முடிந்திருந்தது. எனவே அந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து 29 நாளிலேயே உங்களுடைய மாதம் முடிவடைந்து விட்டது. எனவே 30 நாட்களை நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று ஜிப்ரீல் சொன்னதன் அடிப்படையிலே அலைஹி ஸலாத்து வஸலாம் நான் இறங்கி வந்தேன் என்று தனது மனைவிக்கு விளக்கம் சொல்கிறார். சரி, சம்பவத்திற்கு வருவோம். குர்ஆனிலே அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு, இன்று நமது பெண்களுக்கு எதிரே ஈடுபாடு இருக்கிறோம். நான் என்னை பொறுத்தவரை பெண்களை குறை சொல்லவே மாட்டேன் சகோதரர்களே. அத்தனை பெண்களின் பலவீனத்திற்கும் குறைகளுக்கும் அவர்களுடைய அத்தனை பின்னடைவுகளுக்கும் காரணம் ஆண்களாகிய நான் தான் சகோதரர்களே. இன்று பெண்களுக்கு எதிரே ஆர்வம் இருக்கிறது. காலையில் பேசும்போது கூட நமது சக சகோதரர் பல விஷயங்களை சொல்லிக்காட்டினார்கள். என்னென்ன மாதிரி எல்லாம் இன்று பெண்கள் கலாச்சார சீரழிவிலே சிக்கி இருக்கிறார்கள் என்று ஞாபகம் இருக்கா? பயான் கேட்கும்போது பயான் கேட்கணும். செல்போன்ல வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தா காதல வர்ற விஷயம் கல்புக்குள்ளார போகுமா? இன்றைக்கு இன்ஷா அப்புறமைக்காக சொல்ல, காலையில மூணு உலமாக்கள் பேசுறாங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். அந்த மூணு பேர் பேசுறதையும் திரும்ப அப்படியே நீங்க பேச சொல்லுங்க, நான் பேசுவேன். கேட்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வாக்கு சகோதரர்களே குர்ஆனுடைய வசனங்களை ஓதி சொல்கிறார்கள். சரி, அடுத்து போ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் அல்லி ஆயிஷாவிடத்திலே, ஆயிஷா என்ன தாமதம்? நம்ம வந்துட்டா வந்துட்டா ஆயிஷாவிடத்தில் கேட்கிறார்கள் என்ன தாமதம்? சொல்கிறார்கள் ஆயிஷா, அல்லாஹ் தூதரே, இங்கே பாருங்கள் கணவராறு அப்படி ஆயிஷா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திலாவத்தா? இன்று நம்மிடம் யாருக்கு குர்ஆன் ஓத தெரிகிறது? தஜ்வீது தெரிகிறதா? தர்தீல் தெரிகிறதா? எதை எதையோ படித்துக் கொள்கிறோம். கண்ட கஷ்டமானங்களை படிக்கிறார்கள். அல்லாஹ் படிக்க கூடாததை படிக்கிறார்கள், பார்க்க கூடாததை பார்த்து படிக்கிறார்கள், கேட்க கூடாததை கேட்டு படிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதம் ஒரு எழுத்தை ஓதுங்கள், 10 நன்மை. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. அல்லாஹ் அக்பர். குர்ஆனை மனப்பாடம் செய்தவருக்கு மனமையிலே சொல்லப்படும், இக்ரா வத்தகி வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா ஃபின் ஆகிர மன்ஜிலிக இந்த ஆயத்தின் தக்ரவுஹா. உன்னுடைய கடைசி இருப்பிடம் எது தெரியுமா? நீ கடைசியாக எங்கே குர்ஆனை ஓதி முடிப்பாயோ? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிழ். அன்னை ஹப்ஸா குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிழ். அந்த ஆயிஷாவுக்கு குர்ஆனில் இருந்த ஈடுபாட்டை பாருங்கள். இன்றைய காலத்தில் இருந்தது போன்று வாஷிங் மிஷின் இருந்ததா? என்ன வசதி இருந்தது? அத்தனை வேலைகளையும் நம்பிக்கை செய்து கொண்டு அத்தனை வறுமைகளுக்கு இடையிலும் குர்ஆனை அவர்கள் மனப்பாடம் செய்து முடித்தார்கள் என்றால் தீனிலே அவர்களுக்கு இருந்த பற்றையும் நமது பெண்களுக்கு நமக்கு தீனிலே இருக்கக்கூடிய பச்சின்மையும் அதன் பலவீனத்தையும் தானே காட்டுகிறது. சகோதரர்களை யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகிறார்கள். அங்கே பார்த்தால் சாலி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். யார் ஓதிக்கொண்டிருக்கிறார்? சாலிம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். யாருக்கு தெரியும் இந்த சாலிமை? இன்று சிலர் விமர்சனங்கள் செய்வதற்காகவும் சஹாபாக்களை கொச்சப்படுத்துவதற்காகவும் இந்த சாலிம் சஹாபியுடைய பெயரை சொல்கிறார்களே, இவர் யார் தெரியுமா? முதல் முஹாஜிர்களே சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஸ்ஜித் கட்டப்பட்டு மஸ்ஜித் நபவி ஏற்படுத்தப்பட்டு மூத்த சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவிக்கு அருகே மஸ்ஜித் நபவிக்கு அருகே தங்களது வீடுகளை அமைக்கின்றவரை நபிக்கு முன்னால் ஹிஜ்ரத் செய்து வந்த அத்தனை மூத்த சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவி இப்போது இருக்கின்ற இடத்திலிருந்து சற்று தூரமான இடத்திலே ஒரு மஸ்ஜிதை ஏற்படுத்தி தொழுது கொண்டிருந்தார்களே. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் அவர்களை போன்ற சஹாபாக்கள் அவர்களுக்கெல்லாம் இமாமத்து செய்து கொண்டிருந்தவர்கள். பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோடு ஹிஜ்ரா செய்து வந்து அவர்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே அறை ஏற்படுத்துகின்றவரை அவர்களும் சாலிமுக்கு அருகில் தான் தங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களும் சாலிமை பின்பற்றி தான் தொழுது கொண்டிருந்தார்கள். ஏழு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் குர்ஆனை இவர்களிடமிருந்து படியுங்கள் என்று. அதில் ஒருவர் தான் சாலிம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாலிமுடைய சத்தத்தை கேட்டுவிட்டு ஆயிஷா இடத்திலே சொன்னார்கள், ஆயிஷா இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? இவருடைய குர்ஆன் ஓதுவதை நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர் இவர் ஆயிஷா என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அண்ணா அவர்களுக்கு குர்ஆனோடு இருந்த ஈடுபாடு இன்னும் கொஞ்சம் சென்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இரவு நேரங்களிலே குர்ஆனை கேட்டுக் கொண்டிருந்தாலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய மரணத்திற்கு பிறகு என்ன ஏற்பாடு செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களிடத்திலே ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமை குர்ஆனை கற்று தேர்ந்த நல்ல ஒரு காரியாக இருந்தார். இரவு நேரங்களிலே திரைக்கு பின்னால் அந்த அடிமையை நிற்க வைத்து தொழ வைத்து அந்த அடிமைக்கு பின்னால் இவர்கள் பர்தாவிற்கு பின்னால் இருந்து இரவு தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவெல்லாம் அந்த அடிமை தொழ வைக்க குர்ஆனை ஓதி அதை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யோசித்து பாருங்கள். இன்று நமது சமுதாய பெண்மணிகளுடைய நேரங்கள் எதிரே கழிகின்றன. இப்படி ஒரு குர்ஆனை ஓதுவதிலே நமது பெண்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா? குர்ஆனை ஓத தெரியவில்லையே, அர்த்தமே புரியவில்லையே, எப்படி குர்ஆனிலே ஈடுபாடு ஏற்படும்? அதனுடைய மொழியை கற்றார்களா? ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் நமது பெண்கள் பேசுகிறார்களா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அட்வான்ஸ் நகரங்களிலே வசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் செகண்ட் லாங்குவேஜ் தான். என்னையா செகண்ட் லாங்குவேஜ்? அரபியவா எடுத்தார்கள், பிரெஞ்சு மொழியை எடுக்கிறார்கள், ஜெர்மனியை எடுக்கிறார்கள், ஏன் சீன மொழியை கூட எடுக்கிறார்கள் நமது பெண்மணிகள். அதாவது அடுத்த அடுத்த மொழி என்று தங்களது திறமைகளுக்கு ஏற்ப எத்தனையோ மொழிகளை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரபி மொழியை படிப்பதற்குண்டான ஏற்பாடு இருக்கிறதா? குறை நம்ம சகோதரர்கள் ஆர்வம் அவர்களிடத்திலே இல்லை என்றால் அதற்கு காரணம் நம்மிடத்திலே இருக்கிறது. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஏன் இப்படி செய்யவில்லை? மறுமை எப்படி? குர்ஆனில் இப்படி சொல்லப்படுகிறது, நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே, என்ன விளக்கம்? அல்லாஹ்வின் தூதரே, உங்களது தோழர்களே ஒருவர் இப்படி செய்தார், நீங்கள் இப்படி சொல்லி இருக்கின்றீர்களே, என்ன விளக்கம் என்று ஹதீஸ்களை படித்து பாருங்கள். புகாரி சஹீஹுல் புகாரி அதனுடைய தமிழாக உங்களது கைகளிலே தவழ்கின்றது. அதை எடுத்து படித்து பார்த்திருக்கிறா எத்தனை நூறு ஹதீஸ்களை நமது தாய் அன்னை ஆயிஷா அறிவிக்கின்றார். நாளை ஏன் இப்போது குறை சொல்கிறாய், நீனே நினைவுபடுத்தி எதையாவது வாங்கி வைத்திருக்கலாம் அல்லவா என்று. ஏன் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனை கற்றதால், இல்மை கற்றதால் அல்லாஹ்விடத்தில் வறுமையிலே கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை அவர்கள் அறிந்ததால் இந்த தீனுக்காக அவர்கள் எதையும் செய்ய தயாராக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்திருக்கும், யோசித்து பாருங்கள். அந்த இல்மு அவர்களுக்கு சரியாக கிடைக்கப்பட்ட காரணத்தால் அவர்களுடைய ஈமான் சரியாக இருந்தது, அவர்களுடைய தக்வா சரியாக இருந்தது. ராமிதியா பெண்மணியை நினைத்து பாருங்கள். தத்துவாவுக்கு ஒரு சாதாரண பெண்மணியை உதாரணம் சொல்லலாம் என்றால் ராமிரியா பெண்ணுடைய சம்பவத்தை நினைத்து பாருங்கள் சகோதரர்கள். இப்படிப்பட்ட தத்துவாவிலிருந்து அதை லட்சமாக்கி அதிலிருந்து ஒன்றை நமது பெண்கள் எல்லோருக்கும் பங்கு வைத்துக் கொடுத்தாலே போதும், நமது பெண்கள் எல்லாம் பெரிய இறைநேச செல்விகளாக மாறிவிடுவார். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ராமிரியா பெண்ணுடைய சம்பவத்தை? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், சில இடத்தில் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மாயை திருப்பி அனுப்பியது போன்று என்னை திருப்பி அனுப்பி விடாதீர்கள், நான் தவறு செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள், சாட்சியாக இதோ என்னுடைய கற்பம் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேய்த்து நிற்கிறார்கள், என்ன செய்வது? சரி, சென்று விட்டு குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகுவா என்று. குழந்தை பெற்றதற்கு பிறகு வருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே, வேறு காரணம் சொல்லி என்னை திருப்பி விடாதீர்கள். அல்லாஹ்வின் தூதரே, குழந்தை பெற்றெடுத்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட தக்வா பார்கள். பாவம் செய்த நிலையில் தௌபா இல்லாமல், அதற்குரிய கஃபாரா இல்லாமல் இறந்து விட்டால் மறுமையின் தண்டனை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அதாம் தண்டனையை நினைத்து அழக்கூடிய கண்கள் எங்கே சகோதரர்களே? அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய கண்கள் எங்கே? அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், இரண்டு கண்களை அல்லாஹ் நரக நெருப்பின் மீது ஹராமாக்கி விடுகிறார். அல்லாஹ்வின் பாதியிலே விழுந்திருந்த கண், அல்லாஹ்வின் பயத்தால் அழுத கண். இந்த குர்ஆன் ஓதும்போது அழுகை வருவதில்லை, ஹதீஸ்களை படிக்கும் போது அழுகை வருவதில்லை, மறுமையை பற்றி கேட்கும் போது அழுகை வருவதில்லை. ஆம், நமது பெண்களுக்கும் நம்மிலே பல வயதானவர்களுக்கும் அழுகை வருகிறது. எப்போது தெரியுமா? எப்போது தெரியுமா? ஹராமான சினிமாக்களை பார்த்தால், ஹராமான சீரியல்களை பார்த்தால், பொய்யான நாடகங்களை பார்த்தால் அழக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்கள் சமுதாயத்திலே எத்தனை பேர்? வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னை சுத்தப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், இந்த பெண்ணுக்கு யார் பால் கொடுப்பது? இந்த பெண், இந்த குழந்தைக்கு யார் பால் கொடுப்பது? அழைத்து செல். இந்த குழந்தை தனது பால் குடியை மறந்ததற்கு பிறகு எடுத்து வாழ்ந்து சரியாக ஓராண்டு கூட பூர்த்தியாகவில்லை, அந்த குழந்தைக்கு பால் குடியை மறந்து செய்து கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அதை சாப்பிடக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த குழந்தை பெற்றதற்கு பிறகு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இதோ என் குழந்தை பால் குடியை மறந்து விட்டது, அது ரொட்டியை துவைத்து சாப்பிடும் அளவுக்கு மாறிவிட்டது, என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த குழந்தைக்கு யாராவது பொறுப்படுப்பார்களா? அன்சாரிலே ஒருவர் தயாராகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த குழந்தைக்கு பொறுப்படுகிறேன். ஒரு பெண்ணுடைய நிலையை நினைத்து பார்க்கிறது. நிறைவேற்றப்படக்கூடிய தண்டனை சாதாரண தண்டனையா? இஸ்லாமிய தண்டனைகளிலேயே மிகவும் கடுமையான தண்டனையா? குற்றம் அப்படிப்பட்டது, அந்த குற்றத்தின் தண்டனையை நிறைவேற்றுவதிலே நீங்கள் இறக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஜினா என்ற அந்த குற்றம் அந்த மூமினான பெண்மணியின் மூலமாக நிகழ்ந்துவிட்டது. அவர்கள் மார்க்கத்தை அறிந்திருந்தார்கள், அழிமை அறிந்திருந்தார்கள், மறுமையை அறிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பயம் அவர்களது உள்ளத்திலே இருந்தது. குழந்தை ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹ் இதுவரை சொல்கிறார்கள், அவர்களை துணியால் சுற்றுங்கள், கொண்டு சென்று அவர்கள் மீது அல்லாஹ்வின் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று அழைத்துச் செல்லப்படுகிறான். குழி தோண்டப்படுகிறது, புதைக்கப்படுகிறார்கள் பாதி உடல் வரை. பிறகு சஹாபாக்கள் நின்று கொண்டு கல்லால் எரிகிறார்கள் சகோதரர்களே. அந்த நேரத்திலே ஒரு சஹாபி ஓ பாவியே என்று கூறி எரிந்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லது அந்த பெண்மணியின் மீது, பெண்மணியின் உடலில் இருந்து வீசிய ரத்தம் அவரின் உடலின் மீது பட்ட போது அவர் அருவறுப்பட்ட அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண் இன்னஹால கது தாபத் தௌபத்தன் லவ் குஸிமத் அலா மா பைன லா இந்த தௌபாவை இம்மதினாவின் இரண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தாலும் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட தௌபாவை இவர் செய்துவிட்டார்.
நாம் கொஞ்சம் அழ வேண்டிய தருணமாக இல்லையா யோசித்து பாரு.
எத்தனை பெரும்பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு உணர்வற்றவர்களாக வாழ்கிறோமே.
சஹாபாக்கள் அப்படியா
தான் செய்த ஒவ்வொரு தவறையிலைக்கு காலமெல்லாம் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும்,
கண்ணியத்துக்குரியவர்களே,
என்ன காரணம்? இதுவுடைய குறை காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு அந்த இன்மை கொடுத்தார்கள், இபாதத்தினுடைய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். நபியின் மனைவிமார்களை பாருங்கள், இங்கேயாவது அலட்சியமாக இருந்திருக்கிறார்களா? நாங்கள் நபியினுடைய மனைவி, கண்டிப்பாக நாங்களும் சொர்க்கம் செல்வோம் என்று வணக்க வழிபாட்டிலே அலட்சியமாக இருந்திருக்கிறார்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலே சுஹூர் தொழுது விட்டு வருகிறார்கள். அங்கே மனைவியை பார்த்தால் தொழுது விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சுபுஹ் தொழுது விட்டால் உடனே மஸ்ஜிதிலிருந்து வெளியேற மாட்டார்கள். சூரியன் உதயமாகும் வரை அதே இடத்திலே இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு நினைவு கூறிவிட்டு வெளியே செல்வார்கள். இங்கே வந்து பார்த்தால் மனைவியாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொந்தரவும் செய்யாமல் அப்படியே சென்று விட்டு துஹாவுடைய நேரத்திலே முற்பகல் நேரத்திலே வருகிறார்கள். வந்து பார்த்தால் அந்த மனைவி உம்மு சலமாவோ அல்லது சஃபியாவோ அந்த மனைவி அப்படியே அதே இடத்திலே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நேரமாக இருக்கும் கொஞ்சம் கணித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சுபுஹ் தொழுகையிலிருந்து துஹா வரை உள்ள நேரம், சூரியனுடைய வெப்பம் அதிகமாகி அந்த உச்சியை எட்டுவதற்கு முன்னாடி உள்ள நேரம் வரும், எவ்வளவு நேரம் இருந்திருக்கலாம்? 5 மணி நேரங்கள் ஏறக்குறைய, 5 மணி நேரம் சற்றேறக்குறைய ஒரே இடத்திலே இருந்து அல்லாஹ்வை செய்வதிலே அவர்கள் இன்பம் கண்டிருக்கிறார்கள், சுகம் கண்டிருக்கிறார்கள். நமது பெண்கள் சிலவற்றுக்கு முன்னால் அமர்ந்தால் தன்னையும் மறந்து விடுவார்கள், பிள்ளைகளையும் மறந்து விடுவார்கள், குடும்பத்தையே மறந்து விடுவார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரிய சஹாபி பெண்மணிகளை பற்றி அல்லவா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அதிகமாக நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய பெண்கள் என்று சொல்கிறானே, இது நமக்கு பொருந்துமா? இதற்கு தகுதியானவர்களாக நாம் நினைக்கிறோமா? பாசம் கொண்டவர்களாக அவர்களுடைய சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக அதே நேரத்திலே இபாதத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறைத்து விடாமல், அன்பு மனைவியே உனக்கு பின்னால் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், அன்பு மனைவியே உனக்கு பின்னால் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், அதை உனக்கு கற்று தரட்டுமா? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. الله பரிசுத்தமானவன், எல்லா புகழுக்கும் அல்லாஹ் சொந்தக்காரன். இதை நான் எத்தனை முறை சொல்கிறேன் தெரியுமா? அடல கலிமாத்திஹி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளின் எண்ணிக்கை அளவிற்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஏற்படும் அளவிற்கு, அல்லாஹ்வுடைய அரசின் கனம் அளவிற்கு, அல்லாஹ்வுடைய படைப்பினர்களின் எண்ணிக்கை அளவிற்கு இப்படி ஒரு திக்ரை நான் சொன்னேன் என்று சொன்ன போது, அப்படியா இனி இந்த திக்ர் ஒரு தடவை ஓதுனா இனிமே உட்கார்ந்து திக்ர் செய்ய வேண்டியது இல்லையா என்று நாம் மக்கள் நினைக்கின்ற நேரத்திலே, ஆனால் அவர்களுடைய பண்பு எப்படி இருந்தது? இதையே நான் அல்லாஹ்வை சொல்லிக் கொண்டிருப்பேன். எப்படி இது ஒரு தடவை சொன்னால் இவ்வளவு நேரம் செய்த இபாதத்துக்கு சமம் என்றால் நான் இவ்வளவு நேரமும் அதையும் செய்து கொண்டிருப்பேன். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு இபாதத்தில் இருந்த ஆர்வம், வணக்க வழிபாடுக்காக படைக்க ஓட்டம் என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் இன்று நமது பெண்கள் எதை உணர்ந்திருக்கிறார்கள்? நல்ல சமைச்சு சாப்பிட வேண்டும், எங்கேயாவது கல்யாணம்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பட்டுப்புடவை உடுத்திக்கிட்டு வாங்கி வச்சிருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போய் அங்கே ஒரு தன்னை பெரியவளாக காட்டிக்கொள்ள வேண்டும். ஆடம்பரங்களிலே, அனாவசிய செலவுகளிலே, அனாவசிய சந்திப்புகளிலே, வீண் நிறையங்களிலே நமது முஸ்லிமான நமது சமுதாய பெண்களின் நேரங்கள் எவ்வளவு கருகின்றன யோசித்து பாருங்கள். புறம் பேசுவதிலே, இல்லாதவற்றை எல்லாம் பேசுவதிலே அன்புக்குரியவர்களே, நபிமார்களுடைய மனைவிகளின் அந்த நிலைகளை பொழுது நீங்கள் படித்து பாருங்கள். சஹீஹ் புகாரியுடைய சம்பவங்களிலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கு தொழுகைக்கு பிறகு பார்க்கிறார்கள். இரண்டு தூண்களுக்கு இடையிலே நபியினுடைய அந்த இரண்டு கம்பங்களுக்கு மத்தியிலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது.
எதற்காக கயிறு கட்டுறோம் யாராவது இந்த சந்தர்ப்ப இந்த இந்த சம்பவத்தை இதற்கு முன்னால் கேட்டிருக்கிறீர்களா? இங்கே பாருங்கள், கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே இரண்டு கயிறுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அதுதான் உங்கள் மனைவியுடைய வேலை என்று, உங்கள் அந்த மனைவி தெய்வம் பிடித்து ஜஹஷுடைய வேலை என்று சொல்கிறார்கள். என்ன செய்தார்கள் தைரியம் பிடித்து ஜஹஷ்? மஸ்ஜிதின் ஓரத்திற்குள் வந்து அந்த இரண்டு தூண்களுக்கு இடையிலே கயிறை கட்டிவிட்டு தொழுகைக்காக நின்று விடுவார்கள். தூக்கம் மேலிட்டால் அதே ஒரு கையை உள்ளே விட்டுக்கொண்டு தண்ணீர் கட்டிக் கொள்வார்கள். தூக்கம் மேலிட்டு நின்று விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நம்முடைய இரவுகளை பார்த்தீர்களா? إنا نحن نزلنا عليك القرآن تنزيلا فاصبر لحكم ربك ولا تطع منهم آثما أو كفورا واذكر اسم ربك
நபியே, உமது இறைவனுடைய பெயரை நீங்கள் கூறுவீர்களாக. வஸ்தபிஹு லைலன் தவீலா, இரவிலே நீண்ட நேரம் உமது இறைவனை தொழுவீர்களாக என்று அல்லாஹ் சொல்கிறானே. நமது பெண்கள் இரவு தொழுகையிலே எங்கே நேரம் செலுத்துகிறார்கள்? பரவான தொழுகையே மோசமாக இருக்கிறது. நபிலான தொழுகையை பற்றி என்ன சொல்வது? நபிலான நோன்பை பற்றி என்ன சொல்வது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு, ஹஃப்ஸாவுடைய வரலாறை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது சற்றேறக்குறைய 20 வயதை அடைந்திருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்து மரணிக்கின்ற வரை தொடர்ந்து நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருநாள் தினங்களை தவிர எப்படிப்பட்ட வணக்க வழிபாடு பாருங்கள். தர்மத்திலும் உதாரணம், வணக்க வழிபாட்டிலும், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலும் எத்தனை சகாபிய பெண்மணிகள் உயிரை கொடுப்பதில், அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்வைப்பதிலே என்ன விதமான தியாகங்களையும் செய்து கொள்வதற்கு துணிவுடையவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒருபுறம் இருக்க, ஏனைய பெண்கள் இந்த சாதாரணமானவர்களால் நினைத்தவர்களா? நீங்கள் யாராவது சொல்லலாம், நமது பெண்கள் அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருந்தாங்க, அதனால அது சாத்தியமானது என்று. இல்லை சகோதரர்கள், அவர்கள் மட்டுமல்ல, வரலாற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான அந்த மனைவிமார்களுக்கு போட்டியாக சாதாரண சஹாபிய பெண்மணிகளும் வணக்க வழிபாட்டிலும், ஈமானிலும், தக்வாவிலும், கல்வியை படிப்பதிலும், கல்வியை படித்துக் கொள்வதிலும் அந்த நபித்தோர் நபியினுடைய மனைவிமார்களுக்கு போட்டியாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள்? உம்மு சுலை என்ற ஒரு பெண்மணியுடைய வரலாற்றை கொஞ்சம் எடுத்து படித்துப்பார்கள். அந்த பெண் கலிமா சொன்னதிலிருந்து, இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி நாள் வரை, பிறகு இவர்களுடைய இறுதி நாள் வரை அவர்களுடைய அந்த ஈமானிய தியாகங்களை, அவர்களுடைய அந்த தக்வாவை, இந்த தீனுக்காக தனும் தனது கணவனும் தனது பிள்ளைகளும் அர்ப்பணமாக வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய கோடி ஆண்கள் செய்யக்கூடிய தியாகமும் சரி, உம்மு சுலைமுடைய ஒரு தியாகமும் சரி சமமாகாது சகோதரர்கள். மதீனா வருவதற்கு முன்பாகவே ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். முஸ்தபுடைய அந்த பிரச்சாரத்தால் ஈமானை ஏற்றுக்கொண்ட பெண்களில் உம்மு சுலைமும் ஒருவர். இவர் ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் இவருடைய கணவராகிய மாலிக் சற்று வயது முதிர்ந்தவராக இருந்தார். நீ ஈமானை விடு, இல்லை என்றால் நான் உன்னை விட்டு விடுவேன் என்று சொன்னார். ஈமானை எதற்காகவும் நான் விட தயாரில்லை, மனைவியை விட்டுவிட்டு மாறி வெகு தூரம் சென்று விடுகிறார், திரும்பவே இல்லை, சென்ற இடத்திலேயே அவர் இறந்து விடுகிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். கணவனை பிரிந்து வாழ்ந்து கொண்டு வைக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகை தருகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த பெரிய ஒருத்தர் ஏதோ முக்கியமா படிக்கிறாங்க பாருங்க, வீட்டில் போய் படிச்சு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனா வருகை. நாம் எல்லாம் என்னங்க நபியின் மீது அனுபவித்திருப்பதாக சொல்கிறோம், உண்மையான அந்த அன்பு நபி சஹாபாக்களுடைய அந்த அன்பு அல்லவா? ஒவ்வொரு நாளும் அந்த ஹர்ராவிலே மதீனாவின் அந்த வெளியிலே சஹாபாக்கள் அன்சாரிகள் தானியங்களை உணர வைக்கின்ற அந்த இடத்திற்கு காலையிலே அதிகாலையிலே அவர்கள் சுபுகம் தொழுது விட்டு அவர்கள் வந்து நிற்பார்கள். எதுவரை நிற்பார்கள்? மதிய வெயில் அவர்களை சுட்டரிக்கின்றவரை. இதற்காக நபி மக்காவிலிருந்து புறப்பட்டு விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மதீனாவிற்குள் நுழையும் போது எனது கண்கள் அவர் மீது பட வேண்டும். கண் குளிர்ச்சி என்றால் இது குளிர்ச்சி சகோதரர்கள். இந்த சிலர் செய்கிறார்கள் அல்லவா பொய்யான ஹதீஸின் அடிப்படையில், அதான் சொல்லும் பொழுது அஷ்ரத் அண்ணன் முகமது ரசூலான் சொல்லும் போது விரலை இப்படி ஊதி ஊதி போட்டுக் கொள்வான். இது வல்ல அன்பு, இப்படி அல்ல ஒரு வாக்கு சொல்லவில்லை. அவர்களை உள்ளத்தால் நேசிப்பது, அவர்கள் மீது உள்ளத்தில் அன்பு மரியாதை வைப்பது, அவர்களுடைய சுண்ணத்தை பேணுவது, அவர்கள் கொடுத்த ஷரியத்துடைய ஹலால் ஹராமை பேணுவது. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் காலையிலே வந்து எதிர்பார்த்து விட்டு அவர்கள் மதிய வெயில் சுட்டரிக்கும் போது திரும்பிக் கொண்டிருந்த நிலையிலே கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து விடுகிறார்கள். அழைப்பாளர் அழைக்கும் காலம் எல்லாம் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டுமே, எங்களுக்கு சந்திரன் உதயமாகிவிட்டது என சொல்கின்றார்கள். இந்த உம்மு சுலைமுடைய மகனார் சொல்கிறார்கள், நபியின் பணியாளர் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு வெளிச்சமான நாளை வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால் நபி மதீனாவில் வந்த நாளை தான் பார்த்தோம். நாங்கள் ஒரு இருளடைந்த நாளை வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால் நபி எங்களை விட்டு பிரிந்த நாளை தான் பார்த்தோம் என்று எப்படிப்பட்ட அன்பு பாருங்கள். நபி அவர்கள் வந்து விட்டார்கள். அங்கே ஒரு பக்கம் மஸ்ஜிதுடைய பணி, நபி அவர்கள் மஸ்ஜித் அப்போதுதான் கட்டப்பட்டு நபி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உம்முசுலை வருகிறார்கள். கணவனை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனைவி தன்னிடத்திலே கணவன் விட்டு சென்ற சொத்து என்றால் அந்த பத்து வயதுடைய வாலிபர் பத்து வயதுடைய வாலிபர் அனஸ் மட்டும்தான் இருக்கிறார். கணவனை விட்டு விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மகன் அவருடைய துணை எவ்வளவு தேவை சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த விதமான வசதியும் இல்லை, செல்வம் வரவே இல்லை, ஒரு ஏழை குடும்பம். பாருங்கள், உம்மு சுலைம் அழைத்து வருகிறார். யாரை? தனது பத்து வயது நிரம்பிய மகனை அழைத்து வருகிறார். இவர்கள் அல்லவா பெண்கள் சகோதரர்கள், இப்படிப்பட்ட பெண்கள் நமக்கு இன்று வேண்டும். அல்லாஹ் நமது குடும்பத்துக்கும் எத்தனை குழந்தைகளை தருகிறார். இன்னைக்கு இது ஒரு வேதனையாக இருக்கிறது, நமது பெண்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு தயாராக படித்த குடும்பத்தில் பெரும்பாலும் பண வசதி படைத்த குடும்பத்திலே வளர்கின்ற அதிக பிள்ளைகளை பெற்றெடுத்துக் கொள்வதிலே சிரமத்தை உணர்கிறார்கள், வெட்கத்தை உணர்கிறார்கள், அதை புறக்கணிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது சிவனுடைய ஒரு வாடை என்பதை மறந்துவிடாதீர்கள். குழந்தைகள் பெற்றெடுப்பதை புறக்கணிப்பதை சிறுக்கின் ஒரு வகையாக, குழந்தைகள் பெறுவதை தவிர்ப்பதை சிறுக்கின் ஒரு வகையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த குழந்தை பாக்கியத்தை அவர்கள் ஹராமாக்கிக் கொண்டார்கள், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டியவர்களாக. அதிக குழந்தை பெற்றால் எப்படி சாப்பாடு கொடுப்பது? உனக்கு யார் சாப்பாடு கொடுக்கிறார்? அதே அளவுதான் உனது குழந்தைக்கும் சாப்பாடு கொடுக்கப் போகிறான். வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை கொண்டாடுவீர்கள். அது கருவில் கொண்டாலும் சரி, குழந்தை பிறந்ததற்கு பிறகு கொண்டாலும் சரி, அல்லது குழந்தை பிறந்தால் வறுமை ஏற்படும் என்ற பயத்தில் குழந்தை ولا تقتلوا اولادكم خشيه املاق نحن نرزقهم واياكم نام دار அவர்களுக்கு உணவளிப்பவர்கள் உங்களுக்கு உணவளிப்பவர்கள் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே என்ன சம்போதி சொல்லிக் கொண்டிருந்தோம் நமது பிள்ளைகள் நமது குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் என்ன தெரியுமா இந்த பொருளாதார கல்வியினுடைய மோகம் காசு பணத்தின் மீது உள்ள நெறி நமது பிள்ளைகளை காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மிஷின்களாக மாற்றி நினைக்கிறார்கள் அந்த ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம் குறைஞ்சது இரண்டாவது பையன் உங்க கணக்குப்படி நீங்க அதுக்கு மேல போடணும்னா நான் என்ன பண்ணுங்க ஒரு குழந்தையத்தான் கொண்டு போய் விட்டீங்க துன்யாவுக்குன்னு சொல்லி உங்களுக்கு சம்பாதித்து கொடுப்பதற்கு ஏன் இன்னொரு குழந்தையை அந்த உங்களுக்கு விடுவதற்கு மனம் வருவதில்லை அந்த உங்களை மரணியாக ஒரு மரணனாக ஆகியிருந்தால் என்ன செய்திருக்க முடியும் உங்களால் குழந்தையை கொண்டு வந்திருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் எல்லாம் இவர் யாரு இவர் இன்ஜினியர் படிக்கிறார் இவர் யாருங்க இவர் டாக்டர் படிக்கிறார் இவர் யாருங்க இவர் அது படிக்கிறார் அல்லாஹ்வின் தீனை படிக்கக்கூடியவர்கள் எங்கே அல்லாஹ்வின் எளிமை படிக்கக்கூடியவர்கள் எங்கே இந்த பாருங்கள் ஜமாஅத்திலே தாய்களுக்கு தட்டுப்பாடு ஜமாஅத்திலே மதரசா திறந்து வைக்கப்பட்டிருக்கிற படித்தால் உங்களுக்கு செல்வம் தருகிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் செல்வத்தை கொடுத்து படிக்க தயார் படித்தால் செல்வம் தருகிறார்கள் தருகிறோம் என்று சொல்கிறார்கள் அங்கே வருவதற்கு தயாரில்லை மார்க்கத்தை மதிக்கின்ற அளவின் மனம்தான் சகோதரர்களே உங்களது பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுப்பதோடு இன்னொரு கல்வியை சேர்த்து கொடுப்பதற்குண்டான ஏற்பாடை செய்ய முடியாதா அல்லது மார்க்க கல்வியை படித்தால் பிச்சைக்காரர்களாக தேவை உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற தாழ்வு மனப்பான்மையா இன்னமல் அழமான உங்களது எண்ணம் எப்படி இருக்குமோ அப்படியே உங்கள் அமல் அமையும் எனது அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் நடந்து கொள்வேன் எனது மகன் ஆதிவாக ஆகுவான் எனது மகன் தாயாக ஆகுவான் அதே நேரத்தில் எனது மகன் மக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு செல்வந்தனாக இருப்பான் என்று நீங்கள் நினைத்தால் அல்லாஹ் உங்களது பிள்ளைகளை அப்படியாக மார்க்க கல்வியை படிப்பதால் ஏழையாக ஆகிவிடுவோம் மார்க்க கல்வியை படிப்பதால் பிச்சைக்காரனாக கையேறுபவர்களாக ஆகிவிடுவோம் என்று நினைத்தால் உங்களது பிள்ளைகள் எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி இன்ஜினியர் படித்தாலும் சரி அல்லாஹ் அவர்களை பிச்சைக்காரர்களாக கையேறுபவர்களாக மாற்றிவிடுவார் எந்த விதமான சந்தேகம் இல்லை சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அவமதித்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் அல்லாஹ் ஏறிடுவார் அதனால்தான் இந்த பெரும்பெரும் படிப்பை படிக்கக்கூடிய நமது ஆண் பிள்ளைகள் பிச்சைக்காரராக இருக்கிறார்களா இல்லையா இருக்கிறார்களா இல்லையா அவர்களுடைய ஏழை வாய்ப்புக்கு கையெழுத்துகிறார்களா இல்லையா படித்து சம்பாதித்ததற்கு பிறகு அவர்கள் எண்ணம் வாங்குகிறார்களா இல்லையா அவர்கள் கையாளம் செய்கிறார்களா இல்லையா துரோகம் செய்கிறார்களா இல்லையே அதுவும் ஒரு பிச்சைதான் அல்லா சமுதாயத்தில் அல்லாவுடைய நீருக்கு அவ்வளவுதான் மதிப்பா உங்களது உள்ளத்திலே ஆளுங்கள் என்றால் வெறும் சமுதாயத்தில் மத்தியிலே தொழில் நடத்துவதற்கு மட்டுமா இல்லை சமுதாயத்தை சம்பவத்திற்கு செல்வோம் இந்த ஒரு குழந்தையை வைத்திருக்கிறார் அதுவும் யார் இவர்கள் யார் இவர்கள் எந்த சொத்தும் இல்லை எந்த ஆதரவும் இல்லை கணவனும் இல்லை கணவன் விட்டு சென்று விட்டார் மறந்து விட்டார் செய்தியை அவரை பற்றி அவ்வளவுதான் முடிந்தது கதை அந்த ஒரு மகனை அழைத்து வருகிறார்கள் அந்த பெண்மணிக்கு அல்லாத வீரர்கள் அன்பின் பாருங்கள் சொல்கிறார்கள் யார் சூழலா முடிவு செய்திருக்கார்கள் அல்லாவின் தூதரே இதோ உங்களது பணியாளர் அனஸ் ஏற்றுக்கொள்ளுங்கள் இனி எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அவ்வளவுதான் உங்கள் பணியாளர் உங்களை விட்டு பிரிய மாட்டார் எனக்கு இவர் வேலை செய்ய மாட்டார் இனி அவர் உங்களுக்கு தான் வேலை செய்வார் நீருக்காக நாம் இப்படி கொடுத்திருக்கிறோம் என்பது பிள்ளைகளை ஒரு பிள்ளையை ஏன் முஸ்லிம்கள் சீரடைகிறார்கள் ஏன் இன்று முஸ்லிம்கள் தலை குனிகிறார்கள் அல்லாஹ்வுடைய அவர்களிடத்தில் அர்ப்பணிப்பு இல்லை செல்வமாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் நேரமாக இருக்கட்டும் மிகப்பெரிய கண்டனம் காட்டப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய நீதி விஷயத்தில் தான் ஒரு கல்யாணம் எவ்வளவு செலவுகள் செய்யப்படுது ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் எவ்வளவு செலவு செய்யப்படுகிறது இப்போதெல்லாம் செல்வந்தர்களின் வீடுகளிலே லட்சக்கணக்கான
அவர் ஊர்ல ஆதிமுதாவுக்கு சம்பளத்தை கேளுங்க எவ்வளவு சொல்லுங்க. அவர் ஊர்ல ஆதிமுதாவுக்கு சம்பளத்தை கேளுங்க எவ்வளவு என்று அவருக்கு உணர்வு பாருங்கள். யாரும் அபூதல்ஹாவை அபூதல்ஹா யாரையாவது பெண் பேசினால் மதீனாவின் செல்வம் பெண்கள் எல்லாம் அழகு சௌந்தரிய பெண்கள் எல்லாம் மனம் முடித்துக் கொள்ள காத்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே அபூதல்ஹா அவரான வழியை வந்து பெண் கேட்கிறார். அபூ சுலைமை அவருக்கு இதுவரை திருமணமாகவில்லை, அவருக்கு இதுவரை திருமணமாகவில்லை. உம்மு சுலைமா திருமணமாகி விதவையாகி குழந்தை 10 வயது குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் அபூதல்ஹா பெண் கேட்டு வருகிறார்கள். என்ன பதில் கிடைக்கிறது? நீங்கள் ஒரு முஸ்லிம், நான் உங்களை மனமுடிக்க முடியாது. எவ்வளவு ஒன்றுக்கு பல முறை வந்து வந்து செல்வத்தை கொண்டு ஆசை காட்டிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் உம்மு சுலைமுடைய பதில் திரும்ப திரும்ப என்ன வந்து கொண்டே இருக்கிறது? நீங்கள் ஒரு முஸ்லிம், நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் அவை ஒரு சிற்பன் வடிவமைத்த சிலைகள், எரித்தால் எரிந்து சாம்பலாகக்கூடிய சிலைகள், உங்களை நான் மனம் முடிக்க முடியாது. மகனை கூட்டிக் கொண்டே செல்கிறார். கடைசியாக முஸ்லிம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அபூதல்ஹா, நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அதுவே எனக்கு மகனாக போதும், அதற்கு மேல் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று பார்த்த போது என்று கூறிய போது அபூதல்ஹா புரிந்து கொண்டார், இந்த பெண்மணி பண ஆசைக்கோ பதவி ஆசைக்கோ குடும்பத்தில் குடும்ப கௌரவத்திற்கோ அடிபடியக்கூடிய பெண் அல்ல. அந்த வெளிரங்க கவர்ச்சியால் மயக்கப்படக்கூடிய, அந்த வெளிரங்க கவர்ச்சியால் வசப்படக்கூடிய பெண் அல்ல. இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொள்கை உண்மையானது, உறுதியானது என்பதை புரிந்து கொண்ட போது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சாட்சியம் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த குடும்பம் உம்மு சுலைமும் அபூதல்ஹாவும் அனைத்தும்
அல்லாஹ்வின் தூதர்களோடு எப்படி இருந்தார்கள் தெரியுமா? எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் சரி, ஏன் கடும் போருடைய பயணமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதரை விட்டு நான் பிரிய மாட்டேன், அவர்களுடைய பயணத்தில் நான் அவர்களுக்கு தோழியாக இருப்பேன் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தனது கணவனாரோடு எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை உறுதி புனையின் போர் வரை மக்கா வெற்றி வரை அவர்களை அழைத்து சென்றது. அப்போது அவர்கள் கற்பமாக இருந்தார்கள் சகோதரர்களே. இன்னும் அவர்கள் குழந்தை பெற்றெடுப்பதற்கு ஒரு மாதமோ அல்லது ஒன்றரை மாதங்கள் தான் மீதம் இருந்தன. அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரமாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு என்பதை யோசித்து பாருங்கள். இருக்குமா இல்லையா? எந்த வேலையும் செய்ய விட மாட்டார்கள், வீட்டிலே உட்கார வைப்பார்கள், எல்லோரும் அவருக்கு வேலை செய்வார்கள். ஆனால் இங்கே ஒரு பெண் தன்னுடைய அந்த கற்பத்தின் கடைசி நேரத்திலே இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ்வின் தூதருக்காக செய்யக்கூடிய தியாகத்தை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய தூதரின் மீது அவருக்கு இருந்த அன்பை நினைத்து பாருங்கள். பயணம் செல்கிறார்கள், அங்கே பார்த்தால் சஹாபாக்கள் எல்லாம் திகைத்து தடுமாறி நபியை விட்டு சென்று விட்ட அந்த நேரத்திலே உம்மு சுலைம் ஒரு கஞ்சரோடு ஒரு குட்டி அருவாளோடு நின்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரை பாதுகாப்பதற்காக உஹத் மைதானத்திலே பாதுகாத்தார்கள், அங்கே புனேயிலே பாதுகாக்கிறார்கள். அபு தல்ஹா சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே இதோ உம்மு சுலைமை பாருங்கள், சுற்றி மைதானத்தின் நடுவிலே திரிந்து கொண்டிருக்கிறார் என்று. அல்லாஹ்வின் தூதர் பார்க்கிறார்கள், கையிலே ஒரு கஞ்சர் இருக்கிறது. உம்மு சுலைம் கையிலே என்ன என்று கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே இது கஞ்சர், யாராவது என்னை நெருங்கினால் அவருடைய வயிற்றை இழுத்து கொள்வேன் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஈமானிய வீரம் பாருங்கள். திரும்புகிறார்கள், பயணம் முடித்து திரும்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லாளிடம், மதீனாவிற்குள் வருவதற்கு கொஞ்சம் முன்னால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வலி ஏற்படுகிறது, வேதனை ஏற்படுகிறது. பயணத்தை தொடர முடியவில்லை. சாதாரண பயணமா, பஸ்ஸுடைய பயணமா, ரயிலுடைய பயணமா, அல்லது வேறு சொல்லு பயணமா, ஒட்டகத்தின் மீது உள்ள பயணம் சகோதரர்களே. கணவர் ஒரு பக்கம் மனைவியை பார்க்கிறார், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் தூதரை பார்க்கிறார்கள். நபியோடு மதீனாவிலிருந்து சென்றோம், மதீனாவிற்குள் செல்லும் பொழுது நபியோடு செல்ல வேண்டுமே. இரண்டு இந்த கனவு இரண்டு தம்பதியர் இருக்கும், இங்கே ஒரு பாச போராட்டம். நபியை பிரிய முடியவில்லை, மனைவியையும் பிரிய முடியவில்லை. முஸ்லிம் பார்க்கிறார்கள், நான் பரவாயில்லை, என்னை சமாளித்துக் கொள்கிறேன், நீங்கள் நபியோடு மதீனாவிற்கு நுழைங்கள் என்று. ஆனால் அபு தல்ஹா அதற்கு தயாராக இல்லை. மனைவி இந்த நிலையே மதீனாவில் வாழ்ந்த நிலையை விட்டுவிட்டு நான் எப்படி செல்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பிரசவ வலியை குறைத்தான். அவர்கள் இருவருமாக நபியோடு மதீனாவிற்கு நுழைகிறார்கள், தங்களது இல்லத்துக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே நடந்த அற்புதமான ஒரு பெரிய தியாக வரலாறுகள் சகோதரர்களே. இங்கே உம்மு சுலைம் குழந்தை பெற்றெடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையிலே தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அனஸ் குழந்தையோடு வருகிறார். என்ன நடந்தது தெரியுமா? இங்கே குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அனஸை அழைத்து அந்த குழந்தை உடனே, தம்பியை நீ அழைத்துச்சால் நான் கொடுக்கக்கூடிய பாலை விட அல்லாஹ்வின் தூதருடைய எண்ணினால் உனது தம்பியின் வாயிலே முதன் முதலாக போட வேண்டும். எப்படிப்பட்ட அன்புமா! குழந்தை பாசத்தை எல்லாம் நீ, நபியினுடைய பாசம், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அவர்கள் வைத்திருந்த மரியாதை, எனது குழந்தையின் நாவிலே முதன் முதலாக படக்கூடிய எச்சி அது ரசூலுல்லாஹ்வுடைய எச்சியாக இருக்க வேண்டும். அனஸ் தூக்கிக் கொண்டு வருகிறார் பிறந்த குழந்தை. சகோதரர்களே, எப்படி பக்குவமாக பேணப்படக்கூடிய குழந்தை! ஒரு தாய் அல்லாஹ்வின் தூதருக்காக வீருக்காக தியாகமாக வரை வரக்கூடிய அடுத்து நமது சமுதாய பெண்களின் பின்பணிகளுக்கு முன் மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அற்புதத்தை பாருங்கள். எந்த அன்பும் ரசூலுல்லாஹ்வின் மீது உள்ள அன்பை மிகைக்க கூடாது, எந்த அன்பும் மார்க்கத்தின் மீது உள்ள அன்பை மிகைக்க கூடாது. இந்த மார்க்கத்துக்காக நாங்கள் எதையும் செய்ய தயார் என்ற அந்த தைரியத்தை, ஈமானிய அந்த வேட்கையை தான் இங்கே முஸ்லிம் நிரூபிக்கின்றார்கள். அழைத்து வருகிறார்கள். அல்லாஹ் வீட்டுதரே என்று சொன்ன போது நபியவர்களின் முகம் எல்லாம் வளர்ந்து விட்டது. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியின் குழந்தையா என்று சொல்கிறார்கள். உம்மு சுலைம் குழந்தை பெற்றெடுத்து விட்டாரா? என்ன மகிழ்ச்சி பாருங்கள். உம்மு சுலைம் குழந்தை பெற்றெடுத்து விட்டாரா? அந்த குழந்தையை அல்லாஹ்வின் தூதர் சொல்லாலும் வாங்கி வழியிலே வைக்கிறார்கள். பேர் இந்த படத்தை வரவழைத்து அதை மென்று அதை அந்த அனசனுடைய சகோதரின் வாயிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரணி விடுகிறார்கள். அந்த குழந்தை அப்படியே அதை தப்ப ஆரம்பிக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள் அன்சாரிகளுக்கு, பாருங்கள் அன்சாரிகளுக்கு பேரிட்ட மனத்தில் மீது உள்ள பிரியத்தை என்று. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படிப்பட்ட பெண்கள் அல்லவா நமது சஹாபிய பெண்மணிகள். எத்தனை உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம், எத்தனை வரலாறுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஈமானிலே அவர்களுக்கு இருந்த உறுதி, தக்வாவிலே அவர்களுக்கு இருந்த உறுதி, ஐபாதத்திலே அவர்களுக்கு இருந்த ஆர்வம், அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்ய வேண்டிய அர்ப்பணிப்புகளிலே அவர்களுக்கு இருந்த ஆர்வம். சஹாபிய பெண்மணிகள் மட்டுமல்ல, அடுத்த சஹாபியினுடைய பெண்மணிகள், பிறகு தமிழ் சஹாபியினுடைய பெண்மணிகள் என்று நீண்ட வரலாறுகளை நமது முன்னோர்கள் சஹாபிய பெண்மணிகளை பற்றியும், நமது வீர தீரமிக்க நமது முன்னோர்களுடைய பெண்களை பற்றியும் எழுதி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்கள். ஆனால் நம்முடைய இந்த பெண்மணிகளுடைய சூழ்நிலை அதிலிருந்து மாறி இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் அவர்களை மறந்திருக்கிறோம். நமது பெண்களுக்கு எல்லா விதமான சுமைகளை கொடுக்கலையா? இன்றைய கல்வி என்பது சாதாரணமான கல்வியா? பைத்தியம் பிடிக்க வைத்து விடுகிறது ஒரு மனிதனை, அவனை நிலை தடுமாற வைத்து விடுகிறது, இரவை மகராக வைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி அவர்கள் மீது சிரிக்கிறோம். பிறகு எத்தனை முஸ்லீம் வீடுகளிலே தெரியுமா, பெண்களை படிக்க வைத்து அந்த பெண்களை கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பெண்களுக்கு தகுதியான வேலையா? பாருங்க, பெண்களுக்கு தகுதியான வேலையில் அந்த பெண் முஸ்லிம்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் கற்பித்துக் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கலாம், அல்லது பெண்களுக்கு மருத்துவத்தை செய்யலாம். அவர்களுக்கு தகுதியே இல்லாத ஒரு பணியை அவர்கள் மீது சுமத்தி அவர்களை ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு கடத்தி சென்று அந்நிய ஆண்களோடு தங்கி அந்நிய ஆண்களோடு வேலை செய்து அதன் மூலமாக சம்பாதியத்தை ஈட்டக்கூடிய கடவுளர்கள் எத்தனை பேர்? உண்மையிலே இவர்கள் எல்லாம் கை கால் கண் இல்லாத குள்ளர்களாக உடல்களாக இருக்கிறது. தனது மனைவியை கொண்டு சம்பாதித்து வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் மக்கள்வனாகத்தான் அவர் இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்று பாருங்கள், முஸ்லிம்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்கள் கிடைப்பது கிடையாது, ஆசிரியர்கள் கிடைப்பது கிடையாது முஸ்லிம்களுடைய பள்ளிக்கூடங்கள். ஆனால் காஃபிர் பெண்கள் அங்கே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய நிறுவனங்கள் அங்கே படித்துக் கொடுப்பதற்கு முஸ்லிம்கள் இல்லை சகோதரர்களே. கல்வி புறக்கணிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தீன் புறக்கணிக்கப்பட்டது. உங்களுக்குரியவர்களே, மிக வேதனையான செய்தி சகோதரர்கள், சொல்லிக்கொண்டே செல்லலாம். விரைவாக நாம் முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். நமது பெண்கள் சீரழிகிறார்களே, அந்நியர்களோடு ஓடுகிறார்களே என்று கவலைப்படுகிறோமே, காரணகர்த்தா யார்? மாற்றார்களின் சூழ்நிலையே கோயில் படிக்க வைத்து இந்த சினிமாக்களையும் சீரியல்களையும் ஆபாசங்களையும் அது சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள் நாளிதழ்களை வாங்கி வீட்டிலே கொண்டு வந்து வெக்கத்தை தொலைப்பது, வெக்கம் போனதற்குரிய அந்த சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார். நீங்கள் உங்களது இல்லங்களுக்கு வாங்கி வரக்கூடிய அந்த நியூஸ்பேப்பர்களை உங்களுடைய பெண் பிள்ளைகள் பார்த்தால் அவர்களுக்கு வெட்கம் வருமா அல்லது வெட்கம் கெடுவாரி என்று பாருங்கள். உங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பாருங்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, பொறுப்புள்ளவர்கள் முக்கியமாக ஆண்கள், இவர்கள் நமது சமுதாய பெண்களை பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்ற அதே நேரத்திலே நமது சமுதாய பெண்களும் சீர்திருந்துவதற்கும் தன்னை மாற்றி கல்வியை கொண்டு அலங்கரித்துக் கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெற்று சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு அவர்களும் தயாராக வேண்டும். துன்யாவின் மோகத்தை விட்டுவிட்டு ஆகிரத்தினுடைய அன்பை கொண்டு வர வேண்டும். இந்த துன்யா வாசிகளுடைய மோகத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் மீதுதான் அன்பை, ஆகிரத்தின் மீதுதான் அன்பை கொண்டு வர வேண்டும். தனது கணவனை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், தனது பெற்றோரை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், தனது பிள்ளைகளை நல்ல முஸ்லிம்களாக மூமின்களாக உருவாக்குவதற்கு அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் ஈமானை கற்க வேண்டும், இன்மை கற்க வேண்டும். அதற்குண்டான தயாரிப்புகளை அவர்கள் செய்வார்களாக, ஆர்வத்தை அவர்கள் கூறுவார்களாக, அந்த கல்வியை தேடுவார்களாக, அதற்குண்டான ஒரு ஈடுபாட்டை அவர்கள் காட்ட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தீனை விடுவதற்கு அவர்கள் தயாராக கூடாது. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு சமுதாயமாக ஆண்களும் பெண்களுமாக சிறுவர்களும் வாலிபர்களும் வயோதிகளுமாக சேர்ந்து ஒரு சமுதாயத்தை மீண்டும் கட்டமைக்க முயற்சி செய்வோமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து நமது அன்பாக இருக்கட்டும், நமது பகையாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்று நம்முடைய ஈமானிய அடிப்படையை நாம் திருத்துவமாக, ஈமானை கற்று ஆகிறதன் மீது ஆர்வம் கொண்டு மார்க்க சட்டத்திட்டங்களை கற்று குர்ஆனுடைய எளிமை கற்று குர்ஆனை பிறருக்கு போதிக்கக்கூடிய இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு நல்ல சமுதாயமாக மாறுவோமாக. அக்கூறு கௌலிஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.